வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை 2020ஆம் ஆண்டு. இன்றைய நிகழ்ச்சியானது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலகத் தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே வழமை போன்று முகப்பு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தரலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் இன்று நிலைய கலையகத்திலே என்னுடன் இருக்கின்றார். வணக்கம் லக்வன், சொல்லுங்கள் உங்களுடைய திருக்குறளை.
வணக்கம் நேர்களே, இன்று நாம் அறத்துப்பாலில் இல்லறவியல் அன்புடைமை என்னும் அதிகாரத்திலிருந்து 2 திருக்குறள் பாக்களை பார்க்க இருக்கிறோம். 76வதாக அமைந்திருக்கும் இந்த குறள், அறத்திற்கே அன்பு சார் பெண்ப அரியார் மரத்திற்கும் அஃதே துணை என்று திருக்குறளில் திருவள்ளுவர் தெரிவிக்கிறார். அறத்திற்கே அன்பு சார் பெண்ப அரியார் மரத்திற்கும் அஃதே துணை. அதாவது அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதே துணையாக நிற்கின்றது என்பது முனைவர் மு வரதராசன் பொருளாகும். மீண்டும் தருகிறேன், அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது என்று முனைவர் மூவா தன்னுடைய பொருளாக விளக்குகிறார். அடுத்ததாக 77வது குறளாக அமைந்திருக்கிறது. இதுவும் அறத்துப்பாலில் இல்லறவியலில் அன்புடைமை என்னும் அதிகாரத்திலிருந்தே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். மிகவும் தெளிவாக அழகாக கூறுகிறார் இல்லையா, என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். திரு மூவா அவர்களின் உரை என்னவென்றால், எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்த்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் என்று அழகாக பொருள் தருகிறார். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம்.
நல்லது நேர்களே, அந்த முகப்பு திருக்குறளை தொடர்வது இலக்கிய வட்டம் நியூசிலாந்தினுடைய தலைநகரான வெலிங்டன் மாநகரத்திலே வீற்றிருக்கின்ற குறிஞ்சிக்குமரன் ஆலயத்தினுடைய பிரதம குரு வேதாகம மாமணி பிரம்மசிறை திரு ராஜராஜேஸ்வர குருக்களையா அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற இலக்கிய வட்ட நிகழ்ச்சி இதோ எமது நேர்களுக்காக.
வணக்கம். நியூசிலாந்து மூத்தோர் சங்கம் வழங்கும் முத்தமிழ் ஓசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கம். இன்றைய இலக்கிய வட்டத்தில் யார் இந்த சீதை? தேவி மகாத்மியம் என்னும் நூலில் இருந்து இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது யார் இந்த சீதை என்கின்ற வரலாறு. திரேதாயுகத்தில் தர்மத்வஜன் குஜத்வஜன் என்னும் இரண்டு பேர் விஷ்ணுவை நோக்கி கடுந்தவம் இருந்தார்கள். மகாலட்சுமியே தங்களுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என வரம் கேட்டு பெற்றனர். அதன்படி தர்மத்வஜனுக்கு மகாலட்சுமியே பெண் குழந்தையாக பிறந்து பிருந்தா என புகழ் பெற்றாள். தன் பதிவிரதா தர்மத்தால் பிருந்தாவே துளசி என்னும் செடியாகி விஷ்ணு சேவை செய்து நம்மால் வழிபட்டு வருகின்றார். இதேபோல் குஜத்வஜனுக்கும் மகாலட்சுமி பெண் குழந்தையாக பிறந்தார். பிறந்த சில மணி நேரங்களிலேயே அந்த குழந்தையின் வாயிலிருந்து வேதங்கள் ஒலிக்க ஆரம்பித்தன. அதனால் அவள் வேதவதி என்று பெயர் பெற்றாள். ஒரு கானகத்தில் தபஸ்வினி போல் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்த அவள் விஷ்ணுவையே பதியாக அடைய வேண்டும் என்று கடந்தவம் புரிந்தார். தர்மத்தை காக்க ஸ்ரீ ராமனாக அவதாரம் செய்யும் விஷ்ணுவுக்கு பத்தினியாகி சேவை செய்ய வேண்டும் என்பதே அவளின் ஆசை. ஒருநாள் வேதவதி வாழ்ந்து வந்த கானகத்தின் வழியே ஆகாய மார்க்கமாக சென்றோன்றிருந்தான் ராவணன். யதார்த்தமாக வேதவல்லியை அவன் கவனித்துவிட அக்கணமே அவள் அழுகில் மயங்கினான். அவள் அருகில் சென்று அவள் கரத்தை பற்றினான். அதிர்ச்சியும் கோபமும் அடைந்த வேதவதி எந்த ஒரு பெண்ணையும் அவளுக்கு விருப்பமில்லாத நிலையில் ராமணன் தொட்டால் அக்கணமே அவனது தலை வெடித்து சிதறிவிடும் என்று சாபம் கொடுத்துவிட்டு அங்கே எரிந்து கொண்டிருந்த காட்டு தீயில் அக்னி பிரவேசம் செய்தாள். அப்போது நான் மீண்டும் பிறந்து வந்து உன்னை அழிப்பேன் என்று சபதமிட்டு அக்னியில் பஸ்மமாகி விடுகின்றாள் அவள். அக்னி தேவனோ வேதவரியாக தோன்றிய மகாலட்சுமியை பாதுகாத்து வைத்துக் கொள்கின்றான். பஞ்சவடியில் சீதாலட்சுமணனுடன் ஸ்ரீராமன் வனவாசம் கழித்துக் கொண்டிருந்த நாளில் ஒரு நாள் மாலையில் சந்தியாவந்தனம் செய்யும் வேளையில் அக்னி பகவான் ஸ்ரீராமன் முன் தோன்றினான். ராமா, உன்னிடம் ஒரு பரமரகசியம் சொல்லவே நான் வந்தேன். சில நாட்களில் ராவணன் தன் மாயாசக்தியால் உன் மனைவி சீதாதேவியை சிறையெடுத்து செல்வான். அப்போது நான் உன் மனைவி சீதைக்கு பதில் என்னுள் மறைந்திருக்கும் வேதவதியை மாயா சீதையாக்கி ராவணனுடன் அனுப்பிவிடுவேன். நிஜ சீதாதேவியை நான் பவித்திரமாக பாதுகாத்து வைத்திருப்பேன். ராவண சம்ஹாரம் முடிந்த பிறகு மாயா சீதை என்னை வந்தடைவாள், நிஜ சீதை உன்னை வந்தடைவாள். அதுவரை இந்த ரகசியத்தை நீர் யாரிடமும் வெளியிடக்கூடாது என்றான் அக்னி தேவன். ஸ்ரீ ராமனும் அந்த ரகசியத்தை காப்பாற்றுவதாக சத்தியம் செய்து கொடுத்தான். இதன்படி ராவணன் பர்ணசாலையில் இருந்து சீதையை தூக்கிச் செல்ல திட்டமிட்ட போது நிஜ சீதைக்கு பதில் மாயா சீதையே ராவணனுடன் செல்கின்றாள். அசோகவனத்தில் இருந்து கொண்டு சீதையின் கடமைகளையே அவள் செய்கின்றாள். சாபத்தின் காரணமாக ராவணனால் அவளை நெருங்க முடியவில்லை. அதே நேரம் நிஜ சீதை அக்னி தேவன் பாதுகாப்பில் பத்திரமாக இருந்தாள். ராவண மதம் முடிந்ததும் ஸ்ரீராமன் அக்னி பரீட்சை செய்தான் அல்லவா, நடத்தினான் அல்லவா. லட்சுமணன், ஹனுமன், விபீஷணன், சுக்ரீவன் போன்றவர்கள் சீதைக்கு அக்னி பரீட்சை என்று கண்கலங்கி கண்ணீர் வடித்தனர். ஆனால் அதற்கான காரணம் ஸ்ரீராமனுக்கும் அக்னி தேவனுக்கும் மட்டுமே தெரிந்திருந்தது. தீக்குளித்த மாயா சீதை அக்னி தேவனை அடைகின்றாள். தன்னிடம் அடைக்கலத்தில் இருந்த நிஜ சீதாதேவியை ஸ்ரீராமனிடம் சேர்க்கின்றான் அக்னி தேவன். ஏகபத்தினி விரதனான ஸ்ரீராமன் ராமாவதாரத்தில் வேதவதியை மனைவியாக ஏற்க முடியவில்லை. ஆனால் கலியுகத்தில் அவளை ஏற்பதாக வாக்களிக்கின்றான். அதன்படி திருமலையின் சீனிவாச பெருமாளாக அருள்பாலிக்கும் வெங்கடாசலபதியின் தேவியாக திகழும் பத்மாவதி தேவியே வேதவதியின் அவதாரம். ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு எடுத்த ராம அவதாரத்தில் அவருக்கு சரசமமாக தன் பணிகளைச் செய்து துன்பங்களை ஏற்று தியாகங்களை விரும்பி செய்து சூரிய வம்சத்தின் புகழ் மறையாதிருக்க லபகுசர்களை என்னும் இரு வாரிசுகளையும் தந்து இராமாயணத்தை ஒரு தொடர்கதை ஆக்கிய தெய்வீக வடிவம்தான் ஸ்ரீ மகாலட்சுமி அம்சமாகிய சீதாதேவியார். நன்றி, வணக்கம்.
பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு ராஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோயிற்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். கோயிற்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தபால்காரன் தங்கை என்ற திரைப்படத்திலே இடம்பெற்ற கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை என்ற திரைப்பட பாடலோடு தொடர்புடைய வகையிலே அது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை எமது நேர்கோடு பயந்து கொள்ள இருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள். இதோ அந்த நிகழ்ச்சி.
உலகில் கட்டப்பட்ட அணைக்கட்டுகளில் மிக பழமையானதும் பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்து வருவதாக கூறப்படுவது இரண்டாம் கரிகால சோழன் மன்னனால் சங்க காலத்தில் கட்டப்பட்ட கல்லணை ஆகும். தற்போதுள்ள அணைகளில் கல்லணையே மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் தற்போதும் புழக்கத்தில் உள்ளது எனவும் அறியப்படுகிறது. திருச்சி நகரில் இருந்து ஏறத்தாழ 20 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கல்லணை. சங்க காலத்தில் கரிகாலன் கல்லணை கட்டி காவேரியின் போக்கை கட்டுப்படுத்தி கழனிகளில் பாய்ச்சி செழிப்பை உண்டாக்கியதை பட்டினப்பாலை பொருணர் ஆற்றுப்படை பாடல்களும் தெலுங்கு சோழ கல்வெட்டுகளும் திருவாலங்காட்டு செப்பேடுகளும் தெரிவிக்கின்றன. மணலில் அடித்தளம் அமைத்து கல்லணையை கட்டி பழந்தமிழர் தொழில்நுட்பம் இன்று வரை வியத்தகு சாதனையாக புகழப்படுகிறது. கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஓர் அமைப்பு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது ஓர் அதிசயமே. பல இடங்களில் இருந்தும் தினந்தோறும் ஏராளமானோர் இவ் அணையை காண வருவதால் இது ஒரு சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. தலை காவிரியில் உருவாகும் காவிரி ஆறு எந்த ஒரு தங்கு தலையுமின்றி மழைக்காலங்களில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடி சோழ நாட்டுக்குள் புகுந்து பேரழிவை ஏற்படுத்தியது. இதனால் மக்கள் மிகுந்த துயரத்துக்குள்ளாகினர். காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தமிழகம் பலமுறை அழிவை சந்தித்திருந்தது. குறிப்பாக திருச்சி உறையூர் பகுதி கடுமையான பேரழிவை சந்தித்தது. வீணாக கடலில் கலக்கும் நீரை தடுக்கும் வகையிலும் கோடை காலத்தில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கும் வகையிலும் ஓர் அணையை கட்டி தமிழகத்துக்கு சிறப்பு சேர்த்தான் சோழ பேரரசின் பெருவேந்தனாக தேர்ந்த கரிகால சோழன். காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதை தடுக்க ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தார். ஆனால் அது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நொடிக்கு 2 லட்சம் கன நீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் அன்றைய தமிழர்கள். மிகப்பெரும் பாறைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டு கல்லணை கட்டப்பட்டிருந்தது. பாறைகளுக்கிடையே களிமண் பூச்சுக்கள் மட்டுமே இருந்தது. சீமெந்து சுண்ணாம்பு கலவை இல்லாமல் கிறிஸ்துவின் 1வது நூற்றாண்டில் இந்த அணை கட்டப்பட்டுள்ளது என்றாலும் இன்றளவும் அணையின் கட்டுக்கோப்பு குன்றாமல் நீடித்து நிற்கின்றது. இதன் கட்டுமான வேலைப்பாட்டினை கண்டு உலகம் முழுவதும் உள்ள கட்டுமானத்துறை வல்லுநர்கள் இன்றும் வியந்து நிற்கின்றார்கள். காலத்தை வென்று நிற்கும் தமிழனின் பெரும் சாதனையை பார்த்து வியந்து அதை த கிராண்ட் அனிகட் என்றார் சர் ஆதர் கர்டன் என்ற ஆங்கில பொறியியலாளர். இந்த அணியை கட்டியதோடு மட்டும் கரிகால சோழன் இருக்கவில்லை. போர்க்கைதிகள் 12,000 பேரை அழைத்து வந்து காவிரிக்கு கரை கட்டியுள்ளார். இதனால் அவர் காவிரி நாடான் பொன்னி வளவன் என்றெல்லாம் இலக்கியங்களில் போற்றப்பட்டுள்ளார். இவரை பொன்னிக்கரை கண்ட பூபதி என்ற விக்கிரம சோழன் உலா நூல் குறிப்பிடுகிறது. கரிகால சோழன் தவிர சோழ அரசர்கள் பொன்னியின் செல்வர்கள் என்றும் காவிரி காவலர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். கரிகாலன் காவிரிக்கு கரை கட்டிய செய்தியினை கலிங்கத்து பரணி, குலோதுங்க சோழன் உலா, பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்கள் குறிப்பிடுகின்றன. உலகிலேயே மிகவும் பழமை வாய்ந்த அணைகளில் 4 அணைகள் தற்போதும் பயன்பாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது. 1, ஜோர்தான் நாட்டில் உள்ள ஜாவா அணை. 2, எகிப்து நாட்டில் கெய்ரோவில் உள்ள சாத்தல் கபாரா அணை. 3, யமன் நாட்டில் உள்ள கிரேட் டேம் அணை. இவற்றுடன் தமிழ்நாட்டில் உள்ள கல்லணை. இந்த சமயத்தில் தமிழ் திரை இசையாக 1970 ஆண்டில் வெளிவந்த தபால்காரன் தங்கை திரைப்படத்தில் திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் இசையில் T.M. சவுந்தரராஜன், சுசீலா அவர்களின் குரலில் ஒலித்த கவியரசர் கண்ணதாசன் பாடல் ஒன்று அணையின் சிறப்பை அந்த கால பெண்மைக்கு ஒப்பிடுகின்றார் கவியரசர் கண்ணதாசன். அந்த கால பெண்மை போல பலம் மிக்கதாகவும் உறுதி கொண்டதாகவும் இந்த கல்லணை இருப்பதாக பெண்மைக்கு ஒப்பிடு செய்கிறார் கவியரசர். 12 நூற்றாண்டு சென்றதீன் அணை பழுதில்லாமல் காலங்களை வென்றதீன், அந்த கால பெண்மை போன்ற அணை இது, குலம் அழுத்தமாக வாழ வைக்கும் துணை இது. எனது தேர்வாக உங்கள் செவிகளுக்கு முத்தமிழோசை வானொலியூடாக வானொலிகளில் உங்கள் இல்லம் நோக்கி. இதோ நன்றி.
கண்ணை பார்த்து சொந்தம் என்று சொல்லுது. கண்ணை பார்த்த சொந்தம் என்று சொல்லுது. தேக்கிய நீர் திறந்தவை கால்கள்மே, தேக்கிய நீர் திறந்தவை கால்கள்மே. ஆசை தேக்கியதை திறந்து விட்டால் வேகமே, ஆசை தேக்கியதை திறந்து விட்டால் வேகமே. சோழன் கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை, கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நண்பர் லக்குன் அவர்கள் கடந்த பல வாரங்களுக்கு பிறகு முதல் தடவையாக நிலைய கலையகத்துக்கு வந்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை இன்று கிடைத்திருக்கின்றோம். லக்ஷ்மண், சொல்லுங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை பற்றி.
இன்றைய சிறப்பு பறவையாக பாரதி கண்ட புதுமை பெண்கள் இருக்கிறார்களா என்ற தலைப்பில் சில கருத்துக்களை தங்களோடு பதிவு பரிமாறலாம் என்றிருக்கிறேன்.
லக்ஷ்மண், உண்மையிலே பாரதி கண்ட புதுமை பெண்கள் எங்களுடைய தமிழ் பெண்கள் மட்டுமல்ல, உலக ரீதியாக இன்றைக்கு பார்க்க போனால் இந்த கோவிட் 19 பெண்கள் ஆட்சி செய்கின்ற நாடுகளிலே தான் இந்த கோவிட் முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதற்கு ஒரு சிறந்த பாதுகாப்பான முறையிலே கட்டுப்பாடுகளை மேற்கொண்ட நாடுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே எமது நியூசிலாந்து நாட்டினுடைய பிரதம மந்திரி திருமதி ஜெசிந்தா ஆர்டன் அவர்களும் இதிலே உள்ளடங்குகின்றனர் நினைக்கின்றோம். சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை.
நிச்சயமாக இந்த கருத்துக்களோடு நம்முடைய தமிழ் கவிஞர்களும் வள்ளுவரும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சில கருத்துக்களை அலசலாம் என்றிருக்கிறோம். பெண் சுதந்திரம், புதுமை பெண்கள் என்று பேசிவிட்டு தங்களை அறிவு ஜீவிகள் என்று அழைத்துக் கொள்ளும் பெண்ணியவாதிகளில் பாரதியை தங்களுக்கு துணைக்கு இழுக்காமல் தங்கள் பேச்சை முடிப்பவர்கள் அரிது. ஆனால் எக்காலத்திற்கும் பொருந்தும் உலக பொதுமறையாம் திருக்குறளை வழங்கிய வள்ளுவனின் குரல்களை மேற்கோள் காட்ட எந்த அறிவு ஜீவிகளும் முன்வருவதில்லை. ஏற்கனவே புகழடைந்த இலக்கியங்களின் படைப்பாளிகள் என்று இன்று நம்மிடம் உயிருடன் இல்லை என்ற தைரியத்தில் அந்த இலக்கியங்களின் புகழை தங்கள் சுயநலனுக்கு பயன்படுத்திக் கொள்ள ஒரு கூட்டம் செயல்படுகிறது என்று நினைக்க தோன்றுகிறது. தங்களது தான் தோன்றி தனத்திற்கு ஏற்றாற்போல அந்த இலக்கியங்களை வளைத்து இவர்களாகவே பொய்யுரைகளை கற்பித்து பரப்புவதும், வளைக்க முடியாத இலக்கியங்களை பழங்காலம் என்று வசைப்படுவதும் என்ற கலாச்சாரம் பரவித்தான் வருகிறது. இன்று பாரதி நம்மிடம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவரது வார்த்தைகளை திரை சேலையாக மட்டுமே தொங்கவிட்டு அந்த திரை மறைவில் இவர்கள் செய்யும் கள்ளத்தனங்களை சற்றே இங்கு சிந்திக்க இருக்கிறோம். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் புவியில் யாருக்கும் அஞ்சா செருக்கும் பாரதி கண்ட புதுமை பெண்ணுக்கு வேண்டும். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே, இது பாரதியின் கனவு. ஆனால் இக்கால பெண்கள் நிமிர்ந்துதான் செல்கிறார்கள். ஆனால் தனது நிமிர்ந்த தலைப்பால் எதிர்வரும் ஆண் சமூகத்தை கரங்கடித்து வீழ்த்தி தேசத்தை காமக்கடலில் மிதக்க வைப்பதற்காக நிமிர்ந்து நின்ற இவர்களின் கண்களுக்கு முதலில் தெரிவதோ பன்னாட்டவரின் ஆடை அலங்கார வாசனை பொருட்களும் மதுபான விடுதிகளும் இரவு நேர சல்லாப விடுதிகளும் தான். இந்த நவீன கணிப்பொறி யுகத்தின் அபரிமித வளர்ச்சியால் புதுமை பெண்களின் பாதுகாவலர்கள் என்னும் முகமொழியுடன் அந்நியர்களின் ஏகாதிபத்தியம் தொலைவிலிருந்தே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்நிய ஏகாதிபத்திற்கு எதிராக கவிபாடிய பாரதி கண்ட கனவின் குரல் வலை நெறிக்கப்பட்டு விட்டது. வீறு கொண்ட நடையுடன் தான் செல்கிறார்கள். ஆனால் அவர்களின் நடை நன்னடையாக இல்லை. நல்ல நடத்தை சந்தேகத்திற்காக சில நேரங்கள் அமைந்துவிடுகிறது. திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் பல ஆண்களுடன் உறவு வைத்துக் கொள்ளும் அதற்கு சமூக பாதுகாப்பையும் கேட்டு வருகிறார்கள். கட்டிய கணவனுக்கு சட்ட பாதுகாப்புடன் நம்பிக்கை துரோகம் செய்யும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தவறுகளை தட்டி கேட்கும் ஆண்களை கொலை செய்யும் பொய் புகார்களை செய்தும் அநீதி சட்டைகளை கொண்டும் பழிவாங்க வருகிறார்கள். பாரதி கண்ட நன்னடை என்னும் பண்பு இக்கால பெண்களிடம் அணு அளவும் இல்லாமல் போய்விட்டதோ என்று சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. நேர்கொண்ட பார்வை இருக்கிறதா? இவர்களின் பார்வையில் சிந்தனையில் நேர்மை இருப்பது இல்லை. இவர்கள் கொடுத்திருக்கும் வரதட்சணை புகார்களில் 95% பொய்ப் புகார்கள் என்கின்றன அறிக்கைகள். பெண்கள் தங்களுக்கான சட்டங்களை நேர்மையான காரணங்களுக்காக பயன்படுத்தாமல் தனது அதிகாரத்திற்கு அடிப்படையாத ஆண்களை அடக்கி வைக்கவும் தனது கள்ளத்தனத்தை அறிந்து கொண்ட நபர்களை மிரட்டி வைக்கவும் என்பது போலியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது சில கருத்துக்கள் நாம் காண கண்டு வருகிறோம். இவர்களின் சட்ட துஷ்பிரயோகங்களை உச்சநீதிமன்றமே கண்டித்தும் ஊழல் அரசியல்வாதிகள் கண்டுகொள்ளாமல் கள்ளத்தனம் செய்து வருகிறார்கள். அஞ்சாத செருக்குடன் தான் இருக்கிறார்கள். இவர்கள் நீதி, நியாயம், நேர்மை, மனசாட்சி என்று எதற்கும் அஞ்சாமல் மிகுந்த செருக்குடன் பொய்ப்புகார்களாலும் வழக்குகளாலும் தேசத்தின் பொருளாதாரத்தை தாங்கி நிற்கும் நேர்மையான ஆண்களையும் வஞ்சித்து தேசத்தின் பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருந்து மாபெரும் தேச துரோக செயல்களை செய்வார்களோ என்று அஞ்ச தோன்றுகிறது. சொல்லுங்கய்யா.
ஆமாம், லக்வர உண்மையிலே இந்த கருத்துக்கள் எல்லாம் எமது நாடுகளுக்குத்தான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில்தான் இந்த வரதட்சணை போன்ற பெண் அடிமைத்தனங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையிலே இதெல்லாம் குறைந்து வருகின்ற நிலையிலும் கூட இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே பெண்கள் தங்களுடைய உரிமைகள் அதிக அளவிலே இருப்பதாக நினைத்துக் கொண்டு இவ்வாறு செயற்படுகின்ற நிலைமைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. சொல்லுங்கள். உங்களுக்கு
பன்னாட்டு நிறுவனங்கள் பெண்ணினத்தை தங்கள் முக்கிய நுகர்வோராக பயன்படுத்திற்காக சுயநல பெண்ணிய சித்தாந்தத்தை திட்டமிட்டு பரப்ப பெண்ணியவாதிகளுக்கும் ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் பெரும் நிதியுதவி அளித்து வருகிறார்கள். வள்ளுவன் அஞ்சுதற்கு அஞ்சாமை பேதமை என்றார். பெண் வழிச்சேரல் என்னும் அதிகாரத்தை படைத்தார். சுயநலனுக்காக அஞ்சாத செருக்குடன் சொந்த குடும்பத்தையே தேசத்தையே விற்கும் ஈனம் இல்லாத பிறவிகள் எல்லாம் இன்று வல்லுனையே வசைப்பாடும் வலிமை பெற்றுவிட்டார்கள். இக்கால பெண்கள் ஆண்களோடு சரிநிகர் சமானமாக வருவதற்குத்தான் போராடுவதாக கூறுகிறார்கள். ஆணுக்கு சமமாக என்று அவர்கள் கூறும் அந்த ரோல் மாடல் ஆண் யார்? அகிம்சையின் உருவமான காந்தியடிகளா? கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் மற்றவர்களை இம்சிக்கும் சேடிஸ்டுகளாக தான் அடுத்தவர்களின் துன்பத்தை இன்பம் காண்பவர்கள் வளர்கிறார்கள். தனது சுயநலன் ஒன்றை மட்டுமே குறியாக கொண்டு தனது அப்பாவி கணவன் மீது பொய் வழக்குகளை போட்டு அலைக்கழிப்பதும் ஏற்படுத்திக் கொண்டு தனது கணவனிடமிருந்து பணத்தை பறிப்பதும் உயிரினும் பெரிதாக மதித்து பரம்பரை பரம்பரையாக சேர்த்து வைத்த குடும்பமானத்தை காப்பதற்காக காதலை எதிர்க்கும் பெற்றோர்களை காவல் நிலையத்தில் நிறுத்தி அவர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் கொள்ளுவதும் என்று இக்கால பெண்கள் செய்யும் அக்கிரமங்கள் எண்ணில் அடங்காதது. அந்நியர்களை எதிரிகளாக நினைத்த சுபாஷ் சந்திரபோஸா தனது குடும்பத்தில் உள்ள கணவன், தந்தை, சகோதரர்களை மட்டும்தான் எதிரிகளாக நினைக்கிறார்கள். குடியை கெடுக்கும் குடிகாரர்களையும் காமுகர்களையும் சமூக விரோதிகளையும் பெண் பித்தர்களையும் தான் தங்களுடைய ரோல் மாடலாக வைத்திருக்கிறார்கள். அந்நிய பண்பாட்டு நிறுவனங்கள் அழகு சாதன ஆடம்பர பொருள் மதுபானங்கள் இரவு மோகத்தால் ஈர்க்கப்பட்டு குடும்ப, சமூக, தேச அடையாளங்களை தொலைத்து விடுவதற்கு தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொருளாதார வாய்ப்பை அந்நியனுக்கு தாரை பார்க்கும் உன்னத பணிகளை இவர்கள் செய்கிறார்களோ என்ற வருத்தமும் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. டாக்டர் அப்துல் கலாமின் கல்லூரி நாட்களில் இத்தகைய பெண்கள் இருந்திருந்தால் நாடு ஒரு சிறந்த விஞ்ஞானியை இழந்திருக்கும் என்பது உறுதி. ஆனால் தேசம் இன்றைய பெண்களால் எத்தனை எதிர்கால விஞ்ஞானிகளை இழந்து கொண்டிருக்கிறதோ. லஞ்ச லாவணியங்களில் கைதேர்ந்து ஆண்களையும் விஞ்சும் அளவுக்கு பெரும் உழல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் கொள்ள வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் என்னவென்றால், மக்களாட்சி நடக்கும் பொழுது நமது தேசத்தின் மக்களாகிய நாம் இந்த எட்டப்ப பரம்பரையின் வரிசைகளை ஒழிக்காவிட்டால் இதன் பின்விளைவுகளுக்கான அனைத்து பொறுப்புகளையும் நாமே ஏற்றாக வேண்டும். மக்கள் புரட்சி விளைத்தால் மட்டுமே அதற்கு தீர்வு காண முடியும். இதுவே காலத்தின் கட்டாயமாகும். நாட்டில் நடக்கும் அநியாயங்கள் தீயவர்களின் செயல்களால் நடப்பதில்லை, நல்லவர்களின் மௌனத்தாலும் நடக்கிறது என்பது மார்ட்டின் லூதரின் கருத்தையா.
ஆமாம் லக்வன், உண்மையிலேயே அந்த நல்ல கருத்துக்களோடு இறுதியாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முக்கிய அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடைபெறும் என சொல்லப்பட்ட மாதாந்த ஒன்று கூடல் நடைபெற மாட்டாது தற்போதைய சூழ்நிலை காரணமாக. அதற்கு பதிலாக ஜூலை மாதம் 11ஆம் தேதி எலஸ்லே போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய மாதாந்த ஒன்று கூடல் இடம்பெறும் என்பதை அங்கத்தவர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். இத்துடன் நிகழ்ச்சியின் நேரமும் தொடரும் பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும், நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷான், வணக்கம் நேர்களே. மீண்டும் அடுத்த வாரம் காண்போம். நன்றி.